வஞ்சக லோகமூடர் தம்போரோடோர்கள் தேடி வஞ்சக லோகமூடர் தம்போரோடோர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பலபாவி வஞ்சக லோகமூடர் தம்போரோடோர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பலபா
அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே காஞ்சி புராணத்திலே சாரந்தாசயப்படலத்திலே சிவபெருமான் வியாசமுனிவருக்கு அருள் செய்கின்ற நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். வியாசமுனிவர் என்பவர் பராசர முனிவருடைய புத்திரர். அவர் மகாவிஷ்ணுடைய அம்சமாக பிறந்தவர். அவர் பிறந்தது எதற்காக என்றால் வேதங்களை வகுக்கவும் புராணங்களை இயற்றவும் அவர் பிறந்தார். அதன் மூலமாக சிவபெருமானே பரம்பொருள் என்று உலகிற்கு தெரிய வைப்பதற்காக அவர் வந்தவர். அப்படி உலகத்தவருக்கு தெரிய வைப்பதற்காக அவர் மூலமாகவே அதை சிவபெருமான் தெரிய வைச்சார். அவரையே வந்து திருமாலே பரம்பொருள் என்று சொல்ல வச்சு, வியாசருக்கு தெரியாம திருமால் பரம்பொருள்னு சொல்லல, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தெரியாதனமா சொல்லி போட்டாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பத்து புத்தகம் எழுதியிருக்கிறார்ல, அதனாலே வந்து அவரையே சொல்ல வைத்து அவருக்கே தண்டனையை கொடுத்து அதன் மூலமாக உலகத்தாரெல்லாம் அறியும்பாடி செய்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அதனாலே அவர் வந்து சிவபெருமானே பரம்பொருள் என்று உலகத்துக்கு தெரிய வைத்தது நூல்கள் மூலமாகவும் தெரிய வைத்து தன்னுடைய செயல்கள் மூலமாகவும் தெரிய வச்சார். அது ஒரு பெரிய ஒரு சிறப்பு தான். அதனால நானே இப்படி சொல்லி இப்படி ஆனே நீங்க பார்த்துங்க தெரிஞ்சுவங்க என்று சொல்லுவது, நானே இப்படி சொல்லி விட்டு இப்படி தண்டனை பட்டுட்டேன் அதனால நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த முறையில தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இதை பற்றி பல நூல்கள் சொல்லுது. வியாசமுனிவர் கையிழந்ததும் அதன் பிறகு ஜெகருமான் மூலமாக பெற்றதும் பல நூல்கள் சொல்லுது. அதில் இந்த காஞ்சி புராணம் அதை விரிவாக சொல்லுது. வியாசமுனிவருக்கு மகாவிஷ்ணு வந்து அறிவுரை சொன்னார். அந்த அறிவுரையை கேட்ட பிறகு தேவர்களை எல்லாம் துரும்பு போல கழிச்சு விட்டாராம். தேவர்களை எல்லாம் துரும்பென கழித்தாங்கிறாரு. துரும்புன்னா புரியுதா, கூட்டி தள்ளுகிற ஒரு துரும்பு தூசி, அது போல தேவர்களை நினைச்சிட்டாராம். அப்புறம் வாயுறுத்திய கடும் மொழி கேட்டனன். அதனால விஷ்ணுவானவர் ரொம்ப கோபிச்சுள்ள சொன்னாரு. அதன் பிறகு என்ன பண்ணினாரா, மற்றைய தூயவானவ தொகையெல்லாம் துரும்பென கழித்தான். மற்றைய தேவர்களை எல்லாம் துரும்ப கழிப்பது போல கழிச்சுட்டாராம். கழித்தான் பாயும் மால்விடை பகவனே பரமன தெளிந்தான். பாயும் மால்விடை பகவனே பரமன தெளிந்தான். பாயும் மால்விடை என்ன, பாய்கின்ற வேகத்தையுடையதாயிருக்கிற மாலாகிய ரிஷபவாகனத்தை உடைய பரமசிவனே பரம்பொருள் என்று தெளிந்தான். ஏயும் மாரருள் கடைத்துயர் இருந்தவ தலைவன் மித்தவத்தவர் தமை எதிர் நோக்கியே தகையீர் இத்தகைத்தமால் உமக்கு என் போல எய்தியதோ. அதனால மற்ற அந்த முனிவர்களை கேட்ட முனிவர்களை எல்லாம் பார்த்து சொன்னாரு, இப்படிப்பட்ட மயக்கம் உங்களுக்கும் வந்ததான்னு கேட்டாராம். எனக்குத்தான் இப்படி வந்துருச்சு, உங்களுக்கும் வந்துதான், என்ன இப்படி கேட்டீர்களா என்று மற்ற முனிவர்களை பார்த்து கேட்டார். அப்படி கேட்டு சுத்தம் மாமரை முழுவதும் துகளரத் தெரிந்த சித்தர்கால் என வினவிய தென்கொலோ செப்பீர். விச்சுவன் சிறை புள்ளரசு உயர்த்தவன் விளம்பும் விச்சுவாதிகன் இருள்வழி செனவிடை ஊர்தி எச்சமே சுரும்புலர் துளாய் அலங்கலான் என்ப எச்சநாயகன் புலந்துணர் இதழி மாளிகையான். அதாவது விச்சுவனாக இருப்பவன் செவருமானே. விச்சுவன் என்றால் உலகமாக இருப்பவன், உலகம் முழுவதும் சிவபெருமானே உலகமாக இருக்கிறான். விச்சுவன் விச்சுவ காரணன், விச்சுவ அந்தரியாமி, விசுவாதிகன் என்று நாலு வகையாக சுவாமிக்கு இலக்கணம் சொல்றது. அந்த முறையிலே சிவபெருமான் உலகமாக இருக்கிறான். அதனால இந்த புள்ளரசு உயர்த்தவன் இருக்கிறானே, அவன் அந்த விச்சுவாதிகனாகிய சிவபெருமானுக்கு விடை என்கின்ற ஊர்தியாக இருக்கிறான். விடை என்ற ஊர்தியின் சிவவாகனமாக இருக்கிறான். எச்சமே சுரும்புலர் துளாய் அலங்கலான் என்ப, அதனால யாகமாக இருப்பவன் விஷ்ணு, அந்த யாகத்துக்கு தலைவனாக இருப்பவன் சௌருமான் என்று இப்ப வியாசர் சொல்றார். மற்ற முனிவர்களுக்கு மறுபடி எச்ச நாயகன் புலந்துணர் இதழி மாளிகையான் மாயையாம் குடு முரண்டனை செகுத்துயர் வயவன் மாயையாள்பவன் முப்புறம் கணத்திய வள்ளல். ஐயாலே மாயையாம் குடு முரந்தனை செகுத்துயர் வயவன். ஐயால முரண் என்கின்ற ஒரு அசுரனே திருமால் கொண்டு விட்டார். அதனாலே அவருக்கு முராரின்னு பேர். திருமாலுக்கு முரண் என்கின்ற அசுரனை சங்கரித்தபடியினாலே திருமாலுக்கு முராரின்னு பேர். சிவருமனுக்கு புராரின்னு பேர். புறத்தை அழித்தபடினாலே புராரின்னு பேர். அவ வந்து முரண் என்கின்ற அசுரன் அழித்தபடினாலே முராரின்னு பேர். அதனாலே அப்படிப்பட்ட அந்த முராரியாகிய விஷ்ணு இருக்கிறாரே, அவன் மாயையை ஆள்பவன் முப்புரங்கணத்திய வள்ளல் சாயம் மாமயில் வனிதையே நாரணன் தரியார் சாயவென்ற சீர் புருடனாம் கண்ணுதல் தலைவன். அதாவது அந்த முப்புரத்தை இழித்தவனாகிய செவருமான் இருக்கிறானே, அவனுக்கு இந்த நாராயணன் ஸ்திரீயாக இருப்பவன், பெண்ணாக இருப்பவன், சத்தியாக இருப்பவன். சாயல் சாய மாமையில் வனிதையே நாரணன். ஐயாலே அரியை பெண்ணமிஷமாகத்தான் நம்முடைய நூல் சொல்லும். அரியை பெண்ணமிஷமாகத்தான் சொல்லும். அரியலால் தேவையில்லை ஐயன் ஐயாரனார்க்கு என்பது அப்பர் தேவாரம். அதனாலே பெண்களுக்கு அறிவை என்று ஒரு பெயர் உண்டு. பெண் அது கேள்விப்பட்டீங்களா, அறிவையர் அறிவை என்று ஒரு பெயர் உண்டு. அது அதன் மூலமாக அப்படி வந்தது தான். அதனாலே விஷ்ணுவுக்கு ஹரி என்ற பெயர். அந்த அரிய அவன் என்று சொன்னால் அவன் அரண், அரண் அரி, அரண் ஆண்பால் பெயர், ஹரி பெண்பால் பெயர். ஆகையினால சௌருமான் தான் ஆண், விஷ்ணு பெண். அதுல ஒரு ஈஸ்வரமூர்த்தி உள்ள எழுதினாரு, பெண்கள் ஆண்கள் படுக்கும் போது எப்படி படுக்கணும்னா இடக்கை கீழும் வலக்கை மேலுமாக படுக்கணும். பெண்கள் எப்படி படுக்கணும்னா வலக்கை கீழும் இடக்கை மேலுமாக. அப்படித்தானே பெருமாள் படுத்திருக்காரு. அது பெண்ணாக இருப்பதனாலதான் அப்படி படுத்திருக்காருன்னு எழுதினார் ஒருத்தர். ஆண்கள் படுக்கிறது இப்படி இடக்கை மேலும் இடக்கை கீழும் வலக்கை மேலுமாக, வலம் மூக்கிலே சுவாசம் போக முடியாது. பெண்கள் சயனிக்கும் போது அதனால வலக்கை கீழும் இடக்கை மேலுமாக படுத்து இடது மூக்கு வழியாக சுவாசம் போகும். அதனால பெண்ணாக இருப்பதனாலதான் அப்படி ஸ்ரீரங்கத்தில் அப்படி படுத்திருக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் எப்படி படுத்திருக்காரு, இப்படி படுத்திருக்காரு. அதனாலே அந்த நாராயணன் என்கின்றது சிவபெருமானுடைய ஒரு வகை சக்தி, புருஷ சக்தின்னு சொல்றது. சிவபெருமானுடைய சக்தி போர் சக்தி, கோபசக்தி, புருஷ சக்தி, பராசக்தி என்று நாலு வகையாக சொல்லப்படும். அதிலே போர் சக்தி தான் இந்த துர்க்கை, கோபசக்தி காளி, புருஷ சக்தி விஷ்ணு, பராசக்தி உமாதேவி. இப்படி நான்கு சக்திகளையும் சிவபெருமானுக்கு சக்திகளாக சொல்லப்படும். அந்த முறையிலே நாரணன் வனிதையே, நாரணன் வனிதையே, வனிதனா பெண்ணு, வனிதையே. அதற்கு மேலே சாய வென்ற தரியார் சாய வென்ற சீர் புருடனாம் கண்ணுகள் தலைவர். சிவபெருமான் தான் புருடன். என்ன மாமரை மிருதி நூல் புராணம் மற்ற எவையும் பண்ணுகின்ற, இதெல்லாம் ஸ்மிருதி புராணம் உபநிடதம் வேதம் முதலான நூல்கள் சொல்லுகின்றன. இந்த உண்மைகளை அந்த நூல்களை சொல்லு, அந்த நூல்கள் சொல்லுகிறது. பண்ணுகின்றதில் ஐயுறற்பாலதொன்றுள்ளதோ, அதனால அதுல சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லைனார். இந்த விஷயத்துல சந்தேகப்பட வேண்டியதே இல்லைனார். ஐயுறற்பாலதொன்று உள்ளதோ புன் மறுச்சியில் மயங்கினேன், அதனாலே நான் வந்து ஒரு மயக்கத்தினாலே மாயையினாலே மயங்கி விட்டேனார். அதான் ஐயறுபுறான அமரர் கோதியும் செய்ய பொன்மலைகளும் தெரிந்து மாயையால் மெய்யறு சூழ்வுகள் வியாதி நீட்டிய கையெடு நந்திதன் கடலில் போற்றுவான் என்பது கந்த புராணம். அதனாலே கற்றாலும் கூட, கற்றாலும் கூட நிறைய நூல்கள் கற்றாலும் கூட திருவருள் இல்லையானால் மயக்கம் வந்துடும். நிறைய நூல்களை கற்றாலும் கூட கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள்ங்கிறார் திருமூரர். கற்றும் சிவஞானம், இப்ப எத்தனை பேர் கற்றவன் சிவபெருமானே பரம்பூர்னு தெரிஞ்சவன் இருக்கிறான் இல்லையே, ரொம்ப படிச்சிருப்பேன் அவன் எல்லா சாமியும் நான் விரோதம் இல்லாம கும்பிடுவேன்பா. எம்மதமும் செம்மதம்பா, எம்மதமும் செம்மதம்பா, ரொம்ப படிச்சிருப்பா. படிச்சிருந்தாலும் அவனுக்கு பரம்பொருள் இது வந்து அவனுக்கு தெளிவு வராது. வேதமே முதல் யாவையும் உணர்கணும், இது யாரு சொல்றது, வேதமே முதல் யாவையும் உணர்கணும். மேலா அறிவானவன் கரைமிட திரையன அறியா, மேலா அறிவானவன் கரைமிட திரையன அறியா, பேதை மாக்கெழுதம் உணர்வன பேருந்தலைகின்ற சீத நீரெல்லாம் தெளிதல் என்றாயது சிறிதம் என்பது கந்த புராணம். அதனாலே அப்படி எவ்வளவுதான் உடல் கற்றாலும் கூட திருவருள் இல்லையானால் அவன் உணர்த்தவனையானால் உணரமாட்டான். குழம்பிருத்தாங்களப்பா. அதனாலே இப்படி நான் வந்து மறுச்சியினாலே மயங்கிவிட்டேன், புலங்கொள திருட்டாது என்னை இவ்வண்ணம் கண்ட நீர் இது நமக்கு அழகோ. சிவனை யாவரே அருச்சனை செய்யாதவர், அர்ச்சனை பூசை என்பது இருக்குதே அது சிவனுக்கே உரியது. அதனாலே எல்லா தேவர்களும் சிவனை அர்ச்சனை செய்தார்கள், எல்லா தேவர்களும் சிவனை அர்ச்சனை செய்துதான் அவரவர்கள் பதவியில இருக்கிறார்கள். அதனாலதான் பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை என்னுங்கால். பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில், பூத்தேர்ந்து ஒரு புரிதா நல்ல பூக்களாக ஆராய்ந்து எடுத்து அந்த பூக்களாலே உன்னை வந்து ஏத்தாதவன் அர்ச்சனை பண்ணாதவர்கள் இல்லைனார். யாரு அந்த உயர்ந்த தேவருடன் பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை என்னுங்கால் என்பது செம்பந்தர் தேவாரம். அதனால எல்லா தேவர்களும் சிவபெருமானத்தை அர்ச்சனை செய்துள்ளார்கள். சிவபெருமான் யாரையும் அர்ச்சனை செய்ய மாட்டார், சிவபெருமானை எல்லாரும் அர்ச்சனை பண்ணுவார்கள், சிவபெருமான் யாரையும் அர்ச்சனை பண்ண மாட்டார். அதனாலதான் அவனுக்கு சேர்ந்தறியா கையானு, எல்லாரும் சிவபெருமானை கும்பிடுவாங்க, சிவபெருமான் யாரையும் கூட மாட்டார். இப்ப நம்ம கும்பிடுறோம் இல்லைய, கும்பிடுறோம் இல்லைய, இது இந்த கும்பிடு சிவபெருமானுக்கு போய் சேரும். இப்ப அப்பா வந்து பிள்ளைய கும்பிடக்கூடாது, பிள்ளை வந்து அப்பாவை கும்பிடணும், அப்பா பிள்ளை வந்து நமஸ்காரம் பண்றான், பிள்ளைய அப்பா நமஸ்காரம் பண்ணப்படாதுல்ல. அதே போல கும்பிடு கூட பிள்ளை கும்பிடலாம், இவர் என்ன பண்ணணும் நல்லா இருப்பா அப்படின்னு இவர் மறுபடி திப்பி கும்பிடாரு. அதே போல ஆசிரியன் வந்து மாணவன் ஆசிரியனை கும்பிடலாம், மாணவன் ஆசிரியன் ஆசிரியன் கும்பிடக்கூடாது. அதே போல மனைவி கணவனை கும்பிடலாம், சுவாமி எழுந்து அவ்வளோ வேணும் சாப்பிட அப்படின்னு சொல்லணும். ஐயோ அப்படி சொல்லணும். இப்படி மனைவி வந்து கணவனை தேவரீர் திருவபுதி செய்ய எழுந்தருள வேணும். இந்த வாய் வாக்கியம் கேட்டிருக்கிறீங்களா? கனவுலையாவது கேட்டிருக்கிறீங்களா? அப்படி சொன்னா பொன்மழை பெய்யாத பொன்மழையே பெய்யும். தேவரீர் திருவபுதி செய்ய எழுந்தருள வேணும். நம்ம ஆசையா சொல்லி பார்க்கலாம்னு சொல்றேன். தேவரீர் திருவபுதி செய்ய எழுந்தருள வேணும் என்று மனைவி சொல்ல வேணும். அப்படி மனைவி கும்பிடும் போது கணவன் அப்படி மனைவியை கும்பிடக்கூடாது. இந்த இயற்பக நாயனார் புராணத்துல என்ன பண்ணாரு, மனைவிட்ட போய் இந்த மாதிரி சாமியார் கொண்டு கொடுத்துட்டேன்னாரு. அவ சாக்கடிச்சு சாக்கடிச்சு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுக்கிட்ட ஒருபாடு அவ கும்பிட்டா தேவரீர் எப்படி சொல்றீங்களோ அப்படி நடந்துக்கிறேன்னா அவர் திருப்பி அவளை கும்பிட்டாரு. மனைவியே இயற்பக நாயனார் கும்பிட்டாரு. ஏன்னா இப்ப சாமியாருக்கு மனைவி ஆயிட்டா. சாமியாருக்கு மனைவி ஆன அப்படின்னாலே சாமியார் கும்பிடறோம்ல, அந்த சாதத்தில் இருக்கிற மனைவியே சாமியார் மனைவியை கும்பிடுறாரு. இப்ப ஒரு மனைவி இல்லையா, கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாருல்ல அந்த மாதிரி. ஆகையினாலே வந்து கணவன் மனைவி கணவனை வணங்கலாம், கணவன் மனைவி வணங்கக்கூடாது. அதே மாதிரி தந்தையை பிள்ளை வணங்கலாம், மறுபடியும் கும்பிடக்கூடாது. இப்ப நம்ம ஒருவருக்கு ஒரு அன்பர் கும்பிட்டுக்கிறோம் அல்லவா, அன்பர்கள் கும்பிட்டுக்கிறோம் அல்லவா, மூத்தவர்கள் இளையவர்கள் கும்பிட்டா மூத்தவர்கள் கும்பிட வேண்டியது இல்லை. கும்படலாம் கோவிச்சுவான், கும்படலாம் கும்பிடல ஐயா, தலைய கூட ஆட்டலையா, என்ன ஒரு ஆணவம் பாரு, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டா ஐயா அப்படிம்பா. அது உண்மை வேற, உண்மை தெரிஞ்சவன் இது பண்ண மாட்டான். இருந்தாலும் இந்த கும்பிடும் போதும் ஐயால அந்த உள்ளே இருக்கிற சிவனை கும்பிடும். இப்ப மதியம் என்ன கும்பிடுறாருன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். கும்பிட வேண்டியதில்லை. சரி, கும்பிட்டாலும் கூட கும்பிட்டாலும் கூட மதிக்குள்ளே இருக்கிற மதிசூடிக்கு கும்பிடும். மதிக்குள்ள இருக்கிற மதிசூடிக்கு அந்த கும்பிடும். மதிக்கல்ல உன்னை வணங்கில் ஒருவர், உன்னை வணங்கில் ஒருவர் எமது உள்ளுரையின் நிம்மலனுக்கு என்றே நினை என்பது சைவ சமயங்க. உன்னை யாராவது கும்பிட்டா இந்த கும்பிடு நமக்கல்ல, நமக்குள்ளே இருக்கிற சிவருமானுக்கு என்று நினை. சிவனை வணங்காத தேவர்கள் இல்லை. சிவன் யாரையும் வணங்க மாட்டான். அதனாலதான் கையாறு வளை சிலம்ப காதார் குழையாட மையாறு குழல் புரள தேன்பாய வண்டொலிப்ப செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்த ஐயா கையானை எங்கும் தெரிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வீரியனை ஐயார் அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானாய் என்பது திருவாசகம். அதனாலே அப்படி சேர்ந்தறியா கையான் என்பதனாலே அவனை எல்லாரும் நமஸ்கரித்து அவனை அர்ச்சனை செய்வார். அதனால அர்ச்சனை செய்யாதவர்கள் யாரு என்று கேட்டார். அர்ச்சனை அந்த உயர்ந்த தேவர்கள் அர்ச்சனை செய்யாத உலகத்தில் இருக்கிறார்கள். சிவனை யாவரே அர்ச்சனை செய்யாதவர், சிவன் மற்ற எவரையாயின் அர்ச்சனை ஏற்றியது உண்டோ? சிவருமான வேலை எந்த தேவர்களையாவது அர்ச்சனை பண்ணியிருக்கான? இல்ல. சிவருமான் அந்த பரமாவுக்கு அர்ச்சனை பண்ணாரு, சிவபெருமான் வந்து வணங்கின தலம் அங்கே இருக்குது இல்லை. அது ஒரு ஒரு கற்பனையாக கட்டுக்கதையாக ஒரு தலம் இருக்குது, நான் சொல்லலை. அது மாதிரி பண்ணி வச்சிருக்கான், வேணும்னே பண்ணி வச்சிருக்கான். அதனால நம்ம கந்த புராணத்தில் தக்கனுக்கு சொல்கிறார் பரமா. பரமா எப்படி சொல்கிறாருன்னா, பதி அறன் பாசந்தன்னில் பட்டுழல் பசு நாம் என்றே விதியோடும் மறைகள் கூறுமை மயத் தெளிய வேண்டி. இந்த பாட்டு அருமையான பாட்டு. பதி அறன் சேர்ந்து போச்சா? பதி என்றால் என்ன? கடவுள், கடவுள் தலைவன். அதான் கடவுள் தலைவன். பதி என்ற சொல்லுக்கு தலைவன் கடவுள் என்பதுதான் நேரடி பொருள். பதி அறன் பாதம் தன்னில் பட்டுழல் பசும் நாம் என்றே விதியோடு மறைகள் கூறும். பரமா சொல்றார், பதி அரண் பாதம் தன்னில் பட்டுழல் பசு நாம் என்றே விதியோடு மறைகள் கூறும். இது முறையாக வேதங்கள் சொல்லுகிறது. இந்த உண்மையை நீ பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கணும்னா, நூல்ல சொல்லி இருக்குது, பிரத்யட்சமா அவன் தெரிஞ்சுக்கணும்னா சொல்றேனார். விதியோடு மறைகள் ஊறுமைமைய தெளிய வேண்டும். இதுவென உரை பண்காண்டி அத உனக்கு பிரத்யட்சமா சொல்றேனார். இவ்வரசியற்ற இந்த பதவியில நாங்க இருக்க, நாங்க என்ன விஷ்ணு எது சொல்றாரு, விஷ்ணு எல்லாத்தையும் எது சொல்றாரு. இவ்வரசியற்ற யாங்கள் இந்த பதவிக்கு நாங்க வர்றதுக்கு நாங்க என்ன பண்ண தெரியுமா, அதிர்களல் அரிச்சி தேத்து ஆலயம் பலவும் காண்டி சிவருமான அர்ச்சனை பண்ண கோயில் எல்லாம் போய் பார்த்துட்டோம். இது பரமா பூஷணம் பண்ண கோயில், இது விஷ்ணு பூஷணம் பண்ண கோயில், இது இந்திரன் பூஷித்த கோயில், இது அக்னி பூஷித்த கோயில், இது வாயு பூஷித்த கோயில், இது வருணன் பூஷித்த கோயில் தான் இருக்கும், சிவன் பூஷித்த கோயில் கிடையாது. இது வேற உரைப்பன் காண்டி இவற்றையாங்கள் அதிர்களல் அரிச்சி தேத்து ஆலயம் பலவும் காண்டி சிவனை யாவரே அரிச்சனை செய்யாதவர் சிவன் மற்றவரையாயின் அரிச்சனை ஏற்றியது உண்டோ கவர் மனத்தினை ஒழித்து இனி யாமெலாம் கவலாது தவன் மாவன் மலர்த்துணை சரணமே அடைதும் என்று எம்பி. இப்படின்னு வியாசர் முடிவு சொல்றார். அந்த முடிவு வியாசர் விஷ்ணு வந்து உணர்த்திய பிறகு முனிவர்களுக்கு இப்படி பேசுகிறார். அதனால இனிமேல் அந்த கவலையை விட்டு விடுங்கள். எந்த கவலைய, அதுவா இதுவாங்கிற குழப்பத்தை விட்டுனார். இதுவா அதுவா என்ற குழப்பம் இருக்குது பார், இவர் தேவர் அவர் தேவர் என்று ஏசிய ரண்டாட்டாது ஒளிந்து ஈசன் தரமே பேணி கவர அதே தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றா புன்னடுகையை காணலாமே என்பார் அப்பர் சுவாமி. அதனாலே இனிமேல் நாம் எல்லாம் அவனுடைய திருவடியே சரணம் என்று அடைவோமாக என்று அந்த முனிவர்களுக்கு சொல்லி அதற்கு மேலே பவள முண்டக கிளத்தி தோய் பனை போய குருஷில் தவளமேனியை நீ நிறம் ஆக்கி பனை போய குருஷில் தவளமேனியை நீ நிறம் ஆக்கி வென் சலதி துவள வந்தெடும் கொடுவிடமிடத்தினில் தூங்க கவள ஆக்குனன் பெருமையார் கணித்திட வல்லார் என்று சௌர்மான் நோக்கி பேசுகிறார். யாரு, வியாசர் பேசுகிறார். பவள முண்டக கிளத்தி தோய் பனை போய குறிசில் பவள முண்டக கிளத்தின்னா அந்த யாரு பாது, அது யாரு, முண்டக கிளத்தி, முண்டக கிளத்தினா தெரியலையா, அத சரஸ்வதிய ஒட்டுனாப்ல இருப்பாவ, அல்ல அல்ல லட்சுமி. பவள முண்டக கிளத்தி தோய் பனை புய குறிசில் லட்சுமி தோடை தோய்பவனாயிய விஷ்ணு, லட்சுமி தோடை தோய்பவன், கணவன் மனைவி தோடை தோய்வாந்தானே, சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் உள் குடு மாணிக்கவாசகர் காதலி ஆயிட்டார் சிவன்மாருக்கு. சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன் தோல் கூடுவேன், இது மாதிரி வேற திருமுறைகள்ல கிடையாது. ஆகையினாலே அப்படிப்பட்டவனாகிய திருமாலினுடைய தவளமேனியை, தவளமேனி என்றால் வெண்மையான அந்த திருமேனியை நீ நிறம் ஆக்கி கருப்பாக்கி விடுச்சு, எது விஷம், விஷம் ஆரவார விஷம் தவளமேனியா இருந்தத மேக நிறமாக்கி விடுச்சு. அதன் பிறகு இவருக்கு மேக வண்ணன் நீலமேகம், நீலமேகம் தவளமேனியை நீ நிறாக்கிவின் சரதி துவள வந்தெடும் குடுவிடம் சரதினா பருக்கடல வந்த அந்த கொடுமையான விடம் மிடத்தினில் தூங்க, மிடத்தினில் தூங்கன்னா அங்கே தங்கி இருக்க முடியாக கவள ஆக்கணும் பெருமையார் கணித்திடவல்ல. அவளை பெரிய ஆர்த்து வந்த கங்கையே சாதாரணமா ஒரு அருவியில் கொட்டுற தண்ணியே தாங்க முடியல, எவனாலும் முடியுமா, இது எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்ல இருந்து வந்த அந்த கங்கை, எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் சொல்ல முடியுமா. ஆக அப்பேற்பட்ட கங்கையை என்ன பண்ணினான், அருகம்புல்லு நுனியிலே பனித்துளி தங்கி இருந்தா முத்து போல எப்படி இருக்குமா அது மாதிரி ஒரு மயிரிலே சடையில் இருக்கிற ஒரு ரோமத்தில அந்த சங்க கங்கையை தங்க வச்சான், அடக்கினான். ஆர்த்த கங்கை அடக்கும் வாட்போக்கி யாருக்கு திம்மைகள், ஆர்த்த கங்கை அடக்கும் அடக்கும் வாட்போக்கி யாருக்கு திம்மைகள் கிளர்ந்துரை மின்களே. அதே மாணிக்கவாசகர் அங்கிருந்து வெள்ளமா வந்தா இங்க வந்து அந்த வேகம் தாழ்ந்து போச்சுன்னாரு. வெள்ளந்தாள் விரிசடையாய், அது தனி அழகு. வெள்ளமா வந்தா வெள்ளம்னா பயம் இல்லவா? இப்ப வெள்ளத்தால் சேதம் தானே போடுறேன், தண்ணீரால் சேதம் போட மாட்டேன். வெள்ளத்தால் சேதம் பாதிப்பு, மக்கள் தவிக்கிறார்கள், வெள்ளம் சூழ்ந்து விட்டது, அப்படிதான் சொல்லுவாங்க. வெள்ளம் அல்ல, வெள்ளம். வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய், அவ்வளவு பெரிய கங்கையை, அவ்வளவு உயரத்தில் இருந்து வந்த கங்கையை யாரு அந்த மாதிரி சடையில அடக்குவார்? ஒரு ரோமத்தில் அடக்கி விட்டானே, அவ்வளவு பெரிய விஷத்தை கண்டத்தில் அடக்கி விட்டானே, ஆறு தலையில போய் பாம்பு வச்சிருப்பா. இப்படி எதாவது அடங்காதெல்லாம் அதெல்லாம் அடக்கி வச்சிருக்கிறேன், அடங்காதெல்லாம் தன்னத்துல அடக்கி வச்சிருக்கிறேன். இன்னொன்னு, சந்திரனுக்கும் பாம்புக்கும் சரியான வகை, அது உங்களுக்கு தெரியும். சந்திரனுக்கும் பாம்புக்கும் சரி, ரெண்டையும் ஒன்னா வச்சிருக்கிறேன், அங்க ரெண்டும் சண்டை போட்டுக்கிறேன், அங்க அடங்கி. அது கருணை பார்த்து சொல்றது, அது இது அதுல வருது பின்னாடி. ஆக இப்படி அந்த 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 சதுரன் என்று சொல்லுகின்ற அந்த சாமார்த்தியம், சர்வசாமார்த்தியம் என்பது சௌரமான ஒருவனுக்கு. இந்த லட்சணங்களை வச்சே சௌரமான பரம்பொருள் என்று தெளிஞ்சு கொள்ள வேண்டாமா? இந்த அடையாளங்களை வச்சு, அடையாளத்தை வச்சு யாருக்கு நெற்றி கண் இருக்கு? சிவனுக்கு தான். யாருக்கு நீலகண்டம் இருக்குது? சிவனுக்கு தான். இவன் விஷத்தை சாப்பிட்டு எல்லாத்தையும் காப்பாத்தினான், சிவன் தான். இவன் எமனை உதச்சவைய கொண்டவன் இருக்கிறான், சிவன் தான். இவன் பரமன் தலையை கிள்ளன இருக்கிறான், சிவன் தான். ஒன்றா ரெண்டா? பதினோராம் திருமண அக்கீரர் தொகுத்து பாடுறாரு. அதனாலே இப்படி நாயகம் கிடந்த இப்படி வந்து கவலமாக்கணும் பெருமையார் கணித்திட வல்லாறு சிரித்தெரித்தனை முப்புறம். முப்புறத்தை என்ன பண்ண? சிரித்து புறத்தார் வரத்தார் சரச்சே புண்ணியவனுக்கு பாட்டு எப்படி வந்துச்சோ சொல்லு. புகழ்வார் வானோர்கள் மூவார் ஊரங்கள் எரித்தான்று மூவர் கருள் செய்தார். நல்ல தெளிவா சொல்றார். உய்யவல்லார் ஒரு மூவரைக்காவது கொஞ்சம் மேல உய்யவல்லார் அவெல்லாம் உய்வதற்கான வழி தெரியாம அழிஞ்சு விட்டான். இவ உய்யவல்லார்களா? யாரு முப்பரத்து? உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் ஒன்று எய்யவல்லாருக்கே உந்திவர இளமுலை வங்கனன்று உந்திவர என்பது திருவாசகம். அது அந்த திருவாசகம் சொல்லி ஒரு தனி மாடல் தெரியும். அது அங்க நீங்க அனுபவிச்சு பார்த்து, உய் மூவார் குரங்கள் எரித்து அன்று மூவர் கருள் செய்தார், இப்படித்தான் ஒரு உடன்பாட்டு முறையில். அது எப்படி சொல்றாருன்னா, உய்ய வல்லார் ஒரு உய்ய வல்லார் படைத்துக் கொள்ளுவதற்கு சாமார்த்தியமுடையவனாக இருந்தவர்கள், பூசை விடாமல் இருந்தவர்களினாலே. சிரித்தெரித்த அதை சொல்லிடு, புறத்தார் வரத்தார் சரச்சேகரத்தார் புறத்தார் எதிர்த்து புறத்தார் வரத்தார் சரச்சேகரத்தார் இதெல்லாம் அனுபவிக்க வெகு கூடி ஜென்மங்களுக்கு கொடுத்து வைக்கிறது. வெகு கூடி ஜென்மங்களுக்கு இந்த சொல் நயங்களை எல்லாம் கொடுத்து வைக்கிறது. கரித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் கருத்தார் கருத்தூர் மதனாரை கறிக்கோ மதனாரை கறிக்கோலம் விட்டார் சாம்பலாக்கினார். மதனாரை கறிக்கோலம் விட்டார் கணுக்கான முத்தே. அந்த சாமிக்கு கண்ணுக்கு ஆன முத்தே ஆறு அந்த சின்ன பிள்ளை முருகன். கறிக்கோலம் விட்டார் கணுக்கான முத்தே கதிர்காம முற்றார் வரும் ஆளு. அதனாலே சிரித்தெரித்தனை புறம் திறச்சமன் வாழ்நாள் இரித்து அழித்தனை. சமன் ஆகிய யமனுடைய வாழ்நாளை அழித்தனை. யமனை சங்காரம் கால காரணம் உதயினில் இலங்கையற்கு இறையை தெரித்து நெறித்து வீழ்த்தினை. இலங்கையற்கரையாகிய ராவணனை நெறித்து வீழ்த்தினை. பெருவிரல் முதியினின் நீரா புரித்து விட்டனை காமனை புரிநுதல் விழியால் பரமனாய் பரமனார்ஜர உயிரினிற் பேதுர குய்தாய். அந்த வீரச்செயலாம் சொல்றார். பரமனுடைய சிரத்தை நகத்தில் எழுதினார். நல்ல மலரின் மேல் நான் முகனார்தலை கொல்ல எறிந்ததென்று உயிரால் அறிந்ததென்று உந்திவர். சுரர்கள் யாரையும் சிறுவிதி வேள்வியில் தொலைத்தாய். இங்கே தக்கன் வேள்வியிலே தேவர்கள் எல்லாரையும் தொலைத்தாய். நர மடங்கள் மீன் வாமணன் கூர்மன்னர் கேளல் உரமேல அறத்தடிந்ததை ஒவ்வொரு கூற்றால். நரமடங்கள் நரசிங்கம், நரசிங்கமா வந்தவது என்னாச்சு? அப்புறம் சரவப்பச்சியை வந்து கிழிச்சு போ சொன்னார். அதற்கு மேல மீனினுடைய மீன் 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 வச்சாவதார் எடுத்தார். அந்த சமயத்துல கடலை கலக்கினார். வச்சாவதார் எடுத்து அந்த சோமுகாசுரன் கொண்டு போன அந்த வேதங்கள் எல்லாம் விட்டு கொண்டு வந்தார். வந்த ஒரு பாடு கடலை கலக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப அந்த மீன் கண்ணை பறிச்சு விட்டார் சிவருமான். அதன் பிறகு வாமனாவதாரம், வாமனாவதாரம் இந்த குட்டையா போய் அப்புறம் நெட்டையானது. கூர்மா ஆமை, ஆமை ஓட்ட அணிந்து கொண்டார். அப்புறம் கேளல், கேளன்னா பன்றி அவதாரம் எடுத்தப்போ, பன்றி அவதாரம் எடுத்து இப்போ மறுபடி உலகத்தை எல்லாம் அழிக்க தலைப்பட்டார். அதை கொம்பை முறிச்சு கொண்டாந்து கொடுத்தாராம் முருகன். அந்த பன்றி பன்றியங் கொம்புகம டம்புயங் கஞ்சுரர்கள் பண்டையன் பங்கமணி பவர்ஷே உரமெலா அறத்தடிந்தனை ஒரு ஊற்றால் அந்தகந்தனை மாயனை சூழ மீது அமைத்த எந்த பெருந்தகமையான் என் அறிந்து செய்ப்பேன். இத்தனையும் என்ன பண்ணினான் என்றால் ஆயுதங்கள் எடுத்து சண்டை போடாமலே இந்த வேலையெல்லாம் செஞ்சான். கண்ணால எரிச்சான், காலில் உதைச்சான், சிரிச்சான், எரிச்சான், இப்படியே பண்ணாயா நகத்துல கிள்ன, காலில் மிதிச்சான், இப்படி ஒரு ஆயுதங்கள் எடுக்கான். அதை நம்ம செய்வல்ல பண்ணாவலரு காலிற்றுலங்கு நகத்தாலும் கையில் பொலிகூர் நகத்தாலும் காலிற்றுலங்கு நகத்தாலும் கையில் பொலிகூர் நகத்தாலும் சீலத்தரக்கன் உறங்குண்டீர் திசைமா முகனை சிறங்குண்டீர். புரியுதுல்ல திசைமாமுகன்ன? திசைமாமுகனை சிறங்குண்டீர் மேலை புறத்தை நகை தெளித்தீர் வில்வேள் புறத்தை. வில்வேள் புறங்கிறத மன்மதே, வில்வே புறம்னா சரீரம், வில்லுக்குடையவன் வேள்னா மன்மதன், அவருடைய புறம் என்றால் சரீரம், புறம் என்றால் சரீரம். வில்வேள் புறத்தை பகை தெரித்தீர் சூலப்படையேன் மழுப்படையேன் சுமந்தீர் அருணை அமர்ந்தீரே. வேலையே இல்லையா, அது எதுக்கே தூக்கிட்டு இருக்கார் சூலாயுதம் வச்சிருக்காருல்ல வச்சு. எந்த பெருந்தகமையாள் என் அறிந்திசைப்பேன் சிந்தை மையலில் தொழுத்த என் செய்விடை பொறுத்தே உந்துவேர் அருள் கருணையால் உய்வகை அருளா என்று கண்கள் நீர் சுரிய நாத்தடும்ப நின்று ஏத்தி ஒன்று காதலான் நெக்கு நெக்கு உருகி ஆண் பிரிந்த கன்று போல் பதை பதை பதைத்து அலந்து இறந்து அயறு அக்காலை கொன்றைவார் ஜடை குலகனும் கருணாய் கூர்ந்தருளி. இப்படியாக அவருடைய பெருமை எல்லாம் சொல்லி தோத்திரம் பண்ணி அழுதார். அதன் பிறகு சிவருமான் அவருக்கு அருள் பண்றார். மண்ணுலையில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் இதையால உயிர்கள் படை செய்யறது சகசம். உயிர்கள் படை செய்யறதுதான் தெரியும், பிழை செய்யத்தான் அதுக்கு அதிகபட்ச மனசு வரும். அதனால அப்படி பிழை செய்தாலும் மறுபடி வந்து அவன் திருவடி அடைந்து விட்டா அவன் வந்து இகழமாட்டான், அவர்களை வந்து காப்பாற்றி விடுவான்னு சொல்றார். யாரு? சேக்கலர். மண் உலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையில் கண்ணுதலான் திருக்கருணை கை கொள்ளும். சிறியவர்கள் வந்து பகைச்சிட்டான் கோபிச்சிட்டான்னா பக்கத்துல வரவிட மாட்டான், முகத்திலே வெளிக்க கூடாது அப்படின்வான். போனாலும் அவனை வந்து துரத்தி அடிச்சிருவான், மன்னிக்க மாட்டான். மன்னிப்பானா? மணி பெரியோர்கள் அப்படி சார்ந்த குணம் பெரியோரை சேர்ந்தவருக்கு சஞ்சலமும் வினைவினியும் அணுகிடாது. தாழ்ந்து இனி கட்டேன் என்று கால் விழுந்தால் தள்ளிவிட போகாது தர்மம் அல்ல விழுங்கிற. அதையினாலே அப்படி குணம் என்னும் குன்றே நின்றால் இவர்கள் கடமையையும் காத்தலரிது என்பது திருக்குறள். அதனாலே அப்படி பரமேஸ்வரன் கோபித்தான். யாரே? ராவணன். அவன் மறுபடியும் என்ன பண்ண, அவர் மகிழும்படியாக கானம் பாடினான், கானம் பாடினான், சாமகானம் பாடினான். அப்படி பாடினதுக்காக என்ன பண்ணினான், இறங்கியே வந்துட்டான் கூட. இறங்கிட்டான் மேல இருந்து இறங்கிட்டான், அப்புறம் இறங்கிட்டான். சாமகானம்னா சாம வேதத்துல இருக்கின்ற அந்த தோத்திரங்களை எடுத்து கம்பூதி முதலான ராகங்களிலே நன்றாக வாசித்தார். சாமகானம்னா சாம வேதத்தை பாடினான். நல்ல வேதம் படித்தவன் தானே ராவணே. ராவணே பிரம்மாவுடைய பேரன் தானே, அப்புறம் வேதம் தெரியாமையா இருக்கும்? பரம்பரைக்கே வேதம் தெரியுமில்ல. அதனாலே அப்படி மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையும் கண்ணுதலான் திருக்கருணை கைக்கொள்ளு என காட்ட என்னமெலா வல்லறக்குன்னு எடுத்து முறிந்து இசைபாட அண்ணல் அவருக்கு அருள் உரிந்து ஆக்கப்பாடல் செய்தார் என்பது அந்த எட்டாவது பாட்டில் ராவணன் சொல்றார் அல்லவா, அதற்கு விளக்கம் சொல்றார் சேர்க்கிறார் ஞானசமுதர் புராணத்தில். ஆகையினாலே இப்படி ஒன்று காதலான் குருகி கன்று போல் பதைத்து அலந்து இறந்து அயனாக்காலை கொன்றை வாசடை குலகனும் கருணை கூர்ந்தருளி வெள்ளி எங்கிரி எழுந்தன விளங்கொழி விடமேல் வெள்ளி மலை மேலே சுவாமி எழுந்துருளினாரு. வள்ளைவார் குலை உமையொடும் மகிழ்ந்து இனிதேறி வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளுவேருளி பவள விற்பனை இடப்பாகம் கொண்டுமா மலையாளுடன் கூட விற்றிருந்த வள்ளலாரை கண்டனர். பிள்ளை வாரணக்கடவுளும் பெருங்கரி வடிவேல் அள்ளிலைப்படை ஏந்தலும் இருவுடைய அணுக அந்த ரெண்டு பிள்ளையும் கூட்டிட்டு வந்துட்டாரா. ஒரு மாட்டு மேலே ஏறிக்கிட்டாரு, அந்த பெரிய பிள்ளைய வந்து மூஷிகத்து மேலே ஏற்றி விட்டாரு, சின்ன பிள்ளைய மயில் மேலே ஏற்றி விட்டாரு. அப்படி எல்லாரும் வந்தாரு. பிறங்கு சக்கரவாணியும் சக்கரவாணியும் வந்துட்டான். சக்கரவாணி புரியுது இல்ல, சக்கரவாணியும் பரமனும் இருவால் அறங்குலான் திருவடியினை தாங்கினர். சிவருவான் திருவடியை இரண்டு பேரும் தாங்கி கொண்டு வந்தார். யாரு? பரமா விஷ்ணு. நடப்ப மரங்குலாம்படை கடவுளர் வான்மிசை மடைந்து கரங்கு வண்டூரா கற்பகம் மலர்மடை புளிய தேவர்கள் மலர்மடை புளிய எட்டு மாதிர தலைவரும் போற்றெடுத்தரஞ்ச அட்டதுக்கு பாலர்களும் அநேகமான தோத்திரங்களை சொல்ல வட்ட வெண்குடை நந்திதன் திருக்கரவயங்க திருநிதேவர் வெண்குடையை பிடிக்க இக்கட்டு சாமரை உருத்திர கண்ணீரட்ட உருத்ராணிகள் சாமரையை வீச ஒட்டி மாகதர் சூதர்கள் வாழ்த்தொலி எடுப்ப மாகதர் சூதர்கள் என்கின்ற பெருக்கத்தார்கள் ஏத்த நீண்ட செஞ்சடை புதுமதி இளநிலா விரிப்ப நீண்ட செஞ்சடை அதுல புதுமதியாம் அப்பத்தான் அந்த மதியை வாங்கி வச்சிருப்பாரு. புதுமதி அங்க போனா புதுசாவே இருக்கும், பழசாவது அங்க போயிட்டா புதுசுதான். புதுமதி இளநிலா விரிப்ப ஈண்டு பூதவன் கணங்களோடு எதிரெழுந்தருளி மூண்ட பேரருள் ஊற்றள கருணகை முகிழ்த்து மாண்ட சீர்முனி தலைவனை நோக்கி வாய் மலரும். வியாசமுனிவரை பார்த்து சௌர்மான் பேசுகிறார். எப்படி பேசுறாருன்னா, எவனை நீ மதித்து நம்முன் சூளுரை செய்தாய், எவனை நீ மதித்து நம்முன் சூளுரை செய்தாய், எவனை மதித்து. இப்ப சிவருமான் சொல்றாரு வியாசரை பார்த்து, யாரை நீ மதித்து அவனை பரம் என்று சொல்லி நீ சூளுரை சொன்னாய் சொன்னவா, இந்நாள் அவன் இதோ கண்டினம் மற்றும் அடியினை தாங்கி நின்றான். அவன் பாரு இப்ப நம்ம திருவடியை தாங்கி நிக்கிறான் பாத்துக்கோ. சவலை நீ பேதை நீரால் சாற்றினை, அதனாலே அறிவு குறைந்தமையாலே இப்படி நீ சொல்லிவிட்டாய். எம்மை தேரா துவலையா மதத்தில் பட்டோர் இடும்ப நோய் உழப்பர் கண்டாய், அதனாலே எம்மை தேராதவர்கள் அறிவு குறைந்தவர்களால் ஏற்றப்பட்ட சமயத்தில் புகுந்து அவர்கள் இப்படிப்பட்ட இடும்ப நோயிலே உழல்வார். இடும்ப நோய் என்று சொன்னால் சிவனே பரம் என்று தெரியாத அந்த நோய், அது ஒரு நோய். சிவனே பரம் என்று தெரியாத அந்த நோய். வடிவுடை எமது இடப்பால் வந்தவன் மாயன், எமது இடப்பால் மூலமாக மாயனை தந்தோம். ஏனை கடிமலர் புகுட்டுமேய கடவுள் எம் வளப்பால் வந்தோம், வளப்பாகத்திலிருந்து பரமனை உண்டு பண்ணினோம். இடிபூரி தகையோய் இன்ன இருவரு எம்பால் அன்பா அடியவர், நமக்கு அவர்கள் அடியவர்கள் யாரு? பிரமா விஷ்ணு அடியவர். இந்த நம்ம திருவள்ளையாளர் புராணத்திலே அந்த ஏமநாதபுலவன் வந்து கேட்டான் அல்லவா, நீ யாருன்னு கேட்டான் அல்லவா, அந்த இடத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, வண்டரை கொன்றையான் முன் வந்து நீ யார என்ற யாருன்னு கேட்டான். இந்த பாட்டு பாடிய கிழவன் தான் பாடாரு தெரியல, நீ யாருன்னு கேட்டான். மதுரை விரைவு ஒட்டி என் பேரு பெரிய சாமின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல, அப்படி சொல்லல, சின்ன சாமி பெரிய சாமின்னு ஏதோ ஒன்று சொல்லி இந்த சாமி அப்படி சொல்லலை. பெண் எப்படி சொல்லி செய்யுமா? பண்டரு விபஞ்சி பாண பத்திரம் அடிமை என்றார். யாருக்கு அடிமை? நான் கேட்டேன், உன் பேரு தானே கேட்டோம். பண்டரு விபஞ்சி பாண பத்திரம் அடிமை என்றான் அப்படின்னு சொன்னானா? பானபத்தனுடைய அடிமை நான் அப்படின்னு சொன்னானா? அப்படி சொன்னவன் யாருன்னா, சொன்னவன் யாருன்னா, முண்டக மலரோன் பரமா, மாயோன் திருமால், புரந்தரன் இந்திரன், முதல் மற்றேனை இவர்கள் முதலாக மற்ற தேவர்களை அண்டரும் தன் குற்றேவல் அடிமையாக கொண்ட அம்மா பிரபு விஷ்ணு இந்திரஜே சந்திர வாயு வருண எல்லாரும் யாரு அடிமையா வச்சு அவர்களுக்கு யாரு தலைவன் அறுப்பானோ அவன் இப்படி சொன்னா பானபத்திரனுக்கு அடிமை. அதனாலே இப்ப இவர்கள் எல்லாம் நம்முடைய அடிமைகள், அடிமை பூண்டு அணுக்கராய் அமர்வர் கண்டாய். அதனாலே பிரம விஷ்ணு முதலான இவர்கள் எல்லாம் நமக்கு அடியவர். காணார் புலித்தோர் உடை தலை ஊன் காடுவதி, அவர் சொல்றதே தனியலாகும். ஐயா, காட்டுல இருக்கிற புலித்தோலை கட்டியிருக்கிறேன், வந்து சாப்பாடு வீடு தோறும் பிச்சு, சாப்பாடு வீடு தோறும் பிச்சு, இருப்படா காடு. காணார் புலித்தோல் உடை தலை ஊன் காடு, ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆரியடி. இப்படி இருக்கிறவனுக்கு யாராவது அடிமையா போவார்? எல்லா வகையிலும் சிறப்புடையதாக உயர்ந்த செல்வத்தில் வாழ்கின்றவனுக்கு தானே அடிமையா போவார்கள், வேலைக்கு போவார்கள். ஆனாலும் கேளாய், அயனும் திரு ஆறு அடிமை செய்யான் சொல்லட்டுமா? இப்படிப்பட்டவனுக்கு அயனும் திருமாலும் ஆனாடலும் வழியடியார். அதனாலே அவனுக்கு அடிமையாக இருப்பவர் யாருன்னு கேட்டால் பிரம்மா விஷ்ணு இந்திரன். அதனாலே இப்படி அணுக்கராய் அமர்வர் கண்டாய், கற்பங்கள் தோறும் தோன்றும் கணக்கிலா பரமர் மாயர், ஒவ்வொரு கற்பங்களிலும் தோன்றுகின்ற மாயர்கள் பரமா. இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். விஷ்ணு பிரம்மா முதலானவர் கற்பங்கள் தோறும் புதுசு புதுசா படைக்கிறார், புதுசு புதுசா படைக்கிறார், அழிக்கிறாரா அப்புறம் படைக்கிறார். முதலாருனா சௌரமான் தான், கடைசியாருன்னா சௌரமான் தான், முதலாவன் தான் கடைசி. எல்லாரையும் படைக்கும் போது ஒருத்தர் இல்லாம இருந்து படைக்கிறானா? அப்ப எல்லாத்துக்கும் மூத்தவன் வந்த, அப்புறம் எல்லாத்தையும் அழிச்சு புட்டு இருக்கிறானா? அவன் தான் கடைசி, கடைசியா இருக்கிற வேறு அவன் தான் கடைசி. இந்த உண்மைகளை தெரிஞ்சா அல்லவா சிவபரத்துவம் சௌர்மானே பரம்பொருளுங்கிற அந்த புத்தி வரும். எல்லாரையும் படைக்கும் போது முதலாக இருக்கிறான், அழிச்சு புட்டு அவன் ஒருத்தனா இருக்கிறான் கடைசியா. அதனாலே அவன் தான் முன்னானை மூவர்க்கும், முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை என்பது திருவாசகம். அதனால முதல்ல வந்தா கடைசியாது. இப்படி கற்பங்கள் தோன்றும் தோன்றும் கணக்கிலா பரம்பர் மாயர், முற்பொன்று தலைகள் ஒத்து நாற்றிய முனிபுன் மாலை, பொற்பொன்று நமது சென்னி போயம் அரை சரணம் எங்கும் சிற்பங்கள் வழங்க கொண்ட திறம் இது நோக்கி காணாய். சிவஞானம் இல்லேன்னு அவரு சொல்லிடப்படாது. அவர் மூலமாக அப்பேற்பட்ட பெரிய ஆளை வச்சு, அவ்வளவு பெரிய ஆளை வச்சு காட்டார். அதை நம்ம குமரகுரு சாமி ஆதி முதல் உணர்ந்து, ஆதி முதல்னா புரியுதா, முழு முதல் ஆகிய பரமசிவனை உணர்ந்து அந்த பரமசிவன் திருவடியில அன்பு செய்ய பெற்றது எளிதுன்னு நினைக்கிறீங்களா? எளிதல்ல, மிகப்பெரிது, மிகப்பெரிது. சிவனிடத்தில பக்தி பண்றது லேசு நினைக்கிறீங்களா? ரொம்ப பெருசுப்பா. ஏன் சொல்றேன் தெரியுமா? வேதம் முழுவதையும் கரைச்சு குடிச்சவன் ஆறு வியாசன், அவனே ஏமாந்துட்டான், அவனே கையும் இழந்தான் வாயும் இழந்தான். அப்படின்னா நாம் பத்தி பண்றோம்னா லேச நினைச்சிருக்கீங்களா? ரொம்ப பெருசு. ஆதி முதல் உணர்ந்து யாம் அன்பு செய்ய பெற்றவ, ஓ பெரிதும் அரிதே, எளிதேயோ. வேதம் முழு உணர்ந்தான், மெய் துணியான், கை துணிந்தான், பேதுற்றும் வெக்கையும் பெற. எங்களுக்கு மயக்கம் வந்து கூட வேற தெய்வத்தை நினைக்க மாட்டோம்னா குமரகுருசாமி, மயக்கம் வந்து கூட சிவனை தவிர வேற தெய்வங்களை நினைக்க மாட்டோம். அதனாலே வந்து திருவருளாலே தான் அந்த பத்தியும் வரவும் புத்தியும் வரவும். நூல்கள் அவசியம் கற்கவன், கற்றாத்தான் திருவருளுக்கும் ஏதுவா இருக்கும். படிச்சுக்கிட்டே இருக்கேன் அவனுக்கு பாசு போடலாம்னு அவரும் நினைப்பார். படிக்காம இருந்தா எப்படி பாசு போடணும்? அறகுறையா படிச்சா கூட வேணுங்கிற ஆளுக்கு பாச போட்டு விடலாம். படிக்காமே இருந்தா சுத்தமா என்னவா பாசு போடுறது? ஓடும் இல்ல. அது போல சிவஞானம் உள்ள கற்றுக்கொண்டிருக்கணும், கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த முறையிலே வியாசமுனிவர் திருமாவளை பரம்பொருள் என்று சொல்லி திருநஞ்சி தேவராலே தண்டிக்கப்பட்டார். அதன் பிறகு விஷ்ணு வந்து அவருக்கு புத்தி சொல்லி, மகாவிஷ்ணு வந்து புத்தி சொல்லி, அதன் பிறகு தெளிந்து சிவபெருமான தோத்திரம் பண்ணி சிவபெருமான் வந்து அவருக்கு சிவபெருமானும் புத்தி சொல்றார், அறிவுரை சொல்றார். யாரை நீ பரம்பொருள் என்று எண்ணினாயோ அவன் பாரு நம்ம திருவடியில நிக்கிறான் பாரு கீழே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அதற்கு மேலே சொல்றாரு. இந்த தேவனுடைய எலும்புகளை எல்லாம் மாலையாக போட்டிருக்காரு, பிரம்மவிஷ்ணுக்குடைய மாலைகளை தலைகளை மாலைகளாக போட்டிருக்காரு. அது எதுக்கு என்று கேட்டால், போட்டிருக்கிறவா அது எதுக்குன்னு கேட்டா, அவருடைய அனித்தமும் என்னுடைய நித்தமும் தெரிந்து கொள்வதற்காக. மக்கள் எலும்ப அணிஞ்சிருக்காருல்லவா சிவருமார், இது எதற்காக அணிஞ்சிருக்கான்னா, அதை தெரிஞ்சவன் பார்த்தவன், ஓஹோ தேவர்கள் அதை இப்படித்தான் ஆக்கும், சில்லாண்டிர் சிதையின் சில தேவராக்கும் என்று தெரிந்து கொள்வதற்காக. ஓஹோ அவங்க எலும்பா போயிட்டாங்களா, ஓஹோ போகாதவன் இவனா என்று தெரிந்து கொள்வதற்காக. சில்லாண்டிர் சிதையின் சில தேவர் சிறுநெறி சேராமி பில்லாண்ட கனகத்திரன் மேறுவிடங்கள் உடைப்பாக பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு ஊர், பல்லாண்டு என்கின்ற பதத்தை கடந்தவன் இவன், அவன் சில்லாண்டிர் சிதையின் சில தேவர் அப்படின்னு சொல்லணும். தேவர்கள் பரமவிஷ்ணுக்களாகிய தேவர்கள் சில்லாண்டிர் சிதையும் சில தேவர்கள், இவன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தவன். யாரு? பரமேஸ்வரன். அவனுக்கு ஆண்டே கிடையாது, ஆண்டுன்னே கிடையாதுப்பா, காலம் கிடையாது, காலாதீதன்னு வேறு, காலத்தை கடந்தவன், காலத்தை கடந்தவன். அதுதான் சிவஞான தீபம்னு ஒரு நூல், சதுர்யுகம் அவை இரண்டாயிரம் தான் என்றால், சதுர்யுகம் அவை இரண்டாயிரம் தான் என்றால், சதுமுகனுக்கு ஒரு திவசம் இரண்டாயிரம் வருஷம் போச்சுன்னா, இது இரண்டாயிரம் யுகம் போச்சுன்னா, சதுர்யுகம் இரண்டாயிரம் போச்சுன்னா, பிரம்மனுக்கு ஒரு நாள் 42 லட்சம் சதுர்யுகம். சதுர்யுக அவை 2000 தான் என்றால், சதுர்முகனுக்கு ஒரு திவசம். தகையார் வாணி பதிமகளும் தினத்தில் ஒரு பகலிற்றானே, வாணிபதியாகிய பரமதேவன் மகிழ்கின்ற ஒரு பகலிலே 14 இந்திரதம் பதம்பு, 14 இந்திரன் வந்து ஆட்சி பண்ணிட்டு போயிடுவான் பரமதேவனுடைய ஒரு நாள்ல, 14 இந்திரதம் பதம்பு. இந்த விதியடவே பரமர், இந்த விதி கணக்குப்படி விதியடவே பரமர் 1 கோடி நீங்கில், 1 கோடி பரமா இறந்தா விண்டுவனுக்கு ஒரு பகலாய் வெளியில் துஞ்சு, வெளியில் துஞ்சு. மதி திருமால் 1 கோடி இறக்கும் காலம், மதி திருமால் 1 கோடி இறக்கும் காலம். அவளுக்கு எப்படி தெரியுமா, மலர அழக அவிழ்த்து உமையால் முடிக்க நேரம். கணக்கல கற்பனை கெட்டுமான்னு கருத்து கெட்டுமா சொல்லி அடங்காது. சதுர்யுகம் அவன் 2000 தான் என்றால், சதுமுகனுக்கு ஒரு திவசம், தகையார் வாணி பதிமகளும் தினத்தில் ஒரு பகலிட்டானே, 14 இந்திரனும் பதம்போம். இந்த விதியடவே பரமர் 1 கோடி நீங்கில் விண்டுவனுக்கு ஒரு பகலாய் வெளியில் துஞ்சும். மதி திருமால் 1 கோடி இறக்கும் காலம், மலர் அழக அவிழ்த்து உமையால் முடிக்கும் நேரம். அப்படின்னா காலம் எது அவளுக்கு, காலம் கடந்தவன், காலாதிதன், கோடி விதி மாளிகை, கோடி விதி மாளில் குலாவு கமலக்கண்ணன் ஓடி வடவால் உறங்குமே. கோடி விதி மாளில் குலாவு கமலக்கண்ணன் ஓடி வடவால் உறங்குமே. நாடி அக்கண்ணர் கோடி அழியில் அருணகிரின் அக்கன் அருள் சற்றே நகும். அருணகிரி தான். அதனாலே இப்படி காலம் கடந்தவனாயிருக்கின்ற பரமேஸ்வரன் அவனுடைய திருவடிவத்திலே போட்டிருக்கிற அந்த எலும்புகளை கண்டு தேவர்களுக்கு அனித்தமும் பரமேஸ்வரனுக்கு நித்தியமும், நித்தியம் என்றால் அறிவில்லாமையும் அவர்களுக்கு அழிவை தெரிந்து கொள்வதற்காக இப்படி அணிந்திருக்கும். ஆகையினாலே நீ நல்லா படித்தவன். யார் சொல்றா? சுவாமி சொல்றார் வியாசரை பார்த்து, நீ நல்லா படித்தவன், அதனாலே தலைவன் நீ உலகம் எல்லாம் படைத்து அழித்து அழிக்க எம்மை நன்மை ஒரு வழிபாடு ஆற்றி முத்தியில் நின்றுகின்ற, அதனாலே நம்மை வழிபாடு செய்து முத்தியை அடைவாயாக. வழிபாடுதான் முத்திக்கு வழியே. முத்திக்கு வழியது என்று கேட்டால் வழிபாடு. இப்ப பசி அடங்கணும்னா என்ன பண்ணணும்? அப்படி அடங்காதல்லேனா அதுபோல வழிபாடு இல்லையானால் முத்தி இல்லை, சாப்பிடவில்லையானால் பசி தீராதே. தீருமா? தீரவே தீராது, எல்லாத்துக்கும் தெரியும். அதுபோல வழிபாடு இல்லையானு முத்தி இல்லை. இதுக்கும் ஜோறுன்னு பேரு, அதுக்கும் ஜோறுன்னு பேரு. எதுக்கு சோறு? முத்திக்கும் சோறுனு பேரு, பசிக்கு சாப்பிடறதும் சோறுனு பேரு. அதனாலதான் தில்லைக்கு போனவொடனே அப்பன் சுவாமி அன்னம் பாலிக்கும் தில்லைன்னு பண்ணார். தில்லை தரிசனம் பண்ணினா தரிசிக்க முத்தியல்லவா தில்லை? அந்த கருத்துலதான் அன்னம் பாலிக்கும் தில்லைன்னு
பண்ணார்.
பாதகமே சோறு பற்றினவா தோணும். பாதகமே சோறு பற்றினவா, முத்தியை பற்றினவா? சோறுனா முத்தி. திருவாசக விளக்கம் கொடுக்குது, விளங்குதா? அதனாலே வந்து உணவு இல்லை, உணவு உண்ணவில்லையால் பசி அடங்காது போல வழிபாடு இல்லையாலும் முத்தி இல்லை. அதனாலே முத்திக்கு வழி வழி எதுவென்று கேட்டால் வழிபாடு தான். அந்த வழிபாடு மனம் வாக்கு காயங்களாலே சிவாகம முறையில் நின்று சிவனை அன்போடு மெய்யன்போடு இருக்கிற கட்ட குணங்களை எல்லாம் விட்டுட்டு பூஜை பண்றோம். இருக்கின்ற கட்ட குணங்களை எல்லாம் விட்டுட்டு பூஜை பண்றோம். அதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ண விளையாது விளையாது விளையாது. மெய்மயா உணவை செய்து விருப்பனு வித்தை வித்தி பொய்மயான் களைய வாங்கி, புரியுதா? களைய வாங்கி பொறைய நீரை பாய்ச்சி தம்மையும் ஓக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையும் நிற்பராயில் சிவகதி விளையும் என்பது அப்பர். அதனாலே செருக்கு விட்டவரே பூசை செய்ய நேர் நின்றாய் போற்றினார் திருவிளையாடப்புராஜர். செருக்கு விட்டவரே பூசை செய்ய நேர் நின்றாய். அதனாலே அப்படி உள்ளன்போடு நல்ல குணத்தோடு, அதான் தாழ்வனும் தன்மையோடு செய்வமான் சமயஞ்சார், தெய்வமான் சமயஞ்சார். ஊழ்வரல் அரிது சாதாரணம் அல்லார். சால உயர் சிவ ஞானத்தாலே போலில மதியனானை போற்றுவார் அருள் பெற்றார். ஆகையினாலே நீ வழிபாட்டை செய்து முத்தியை பெறுவாயாக என்று சொல்லி அவருக்கு இருந்த மயக்கத்தை நீக்கிவிட்டு சுவாமி மறைந்தருளினார். புன்மருள் அகல நல்லி மறைந்தனன் பூதநாதன். சௌர்மானுக்கு பூதநாதன் ஒரு பெயர். பூதநாதன், பூதநாயகன், பூதநாதன் ரெண்டு ஒண்ணுதான். பூதம்னா என்ன தெரியுமா? ஒரு வகை பூதம்னா உயிர்கள். பூத பரம்பரை புலியன்னு ஒரு தல்ல. பூதங்கள் என்றால் உயிர்கள், பூதம் என்றால் உலகம். உலகம் பூதம் தானே, பஞ்சபூதம் தானே. பூதம் எழுதோறு நின்றாய். யார் சொல்றா? திருவாசகன் தான் விளக்கத்துக்கு. பூதங்கள் ஊறு நின்றாய், எது சொன்னாலும் திருவாசகத்திலிருந்து மேற்கொள்ள அல்ல. பூதங்கள் ஊறு நின்றாய். ஆகையினாலே அப்படி பூதநாதன் இப்படி அருள் செய்து மறைந்தருடையான். நாயகன் கிளந்த எல்லாம் கேட்டு, யார்? வியாசமுனிவர். உளம் நடுங்கி அஞ்சு தீயனேன் அந்தோ கெட்டேன் என் இது செய்தேன் இந்நாள் ஏயும் மடமைக்கு ஏறி யாதன வியாதன் என். இவ்வளவு அறியாமை எனக்கு எப்படி வந்துச்சு, இவ்வளவு அறியாமை எப்படி எனக்கு வந்தது என்று மிகுந்த கவலை அடைந்து ஆயதோர் மூர்த்தயம்மான் அடியனை சிந்தை செய்து. அதனாலே ஒரு முகூர்த்த காலம் சுவாமியை தியானம் பண்ணி, சௌருமான தியானம் பண்ணி அதற்கு மேலே காஞ்சிக்கு புறப்படுறார். காஞ்சி பத்து விருதுடை காசி வைப்பின் விச்சுவநாதன் பார்க்க அருள்வது மெய்யேயாகும். விச்சுவநாதன் யாருக்கும்? காசிப்பதியிலே விஸ்வநாதர் எல்லாருக்கும் அருள் பண்றது நெசந்தான் அப்படிங்கிறார். ஆயினும் இங்கு வாழ்வாரும் தெருமர தேவர் கூடி ஊறுகள் செய்ய செய்வ என்ப. அங்க தேவர்களால இடைஞ்சல் வருமா காசியில? காசியில தேவர்கள் இடைஞ்சல் பண்ணுவார்களாம் புத்திக்கு போறவன். அதனாலே காசியிலே இருக்கப்படாது என்று இடையறு காசி மூதூர் தன்னினும் இருமை சான்ற இடையற காஞ்சி மூதூர் எம்பிரார்க்கு இனியதாகும். அதனாலே காசிப்பதியை விட ஐயால இனிமை சார்ந்த என்றால் ஐயால போக மோட்சங்களை தருவதாயிருக்கிற காசிப்பு காஞ்சி, போகத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பதாயிருக்கிற காஞ்சிபுரத்துல சிவபெருமானுக்கு மிக இனிய ஊர். அவளை தவம் பண்றதுக்கு காஞ்சிபுரத்தானே போ சொன்னார். எங்கிருந்து போ சொன்னார், எங்கிருந்து போ சொன்னார், கைலாயத்திலிருந்து. கைலாயத்துக்கு தான் எல்லாம் போலாம்னு போறேன். அவர் கைலாயத்திலிருந்தவளை காஞ்சிபுரத்துக்கு போனார். வீட்டுக்காரி அவ்வளவு சாக்கிரதையா இருந்திருக்கிறா, எங்கே சக்கரதையா இருந்தே அவர்கிட்ட சரியா நல்ல பேர் வாங்க முடியல. யார்கிட்ட? சிவபெருமான். நல்ல பேர் வாங்க முடியல, சிரிச்சா போச்சுங்கிறாரு. கண்ணை பத்தி விளையாட விடாதா, அப்படி பண்ணினா குத்தம்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு போட்டார். கண்ணை புத்தனா காஞ்சிபுரம், சிரிச்சா திருவாரக்கா, சிரிச்சதுனால திருவாரக்கா போட்டார், கண்ணை புத்தனால காஞ்சிபுரம் போட்டார். அதனாலே காஞ்சிபுரம் அதிகம் காசியை விட, அதனால காசியை விட காஞ்சி ஒரு இஞ்சி கூட, காசியை விட ஒரு இஞ்சி, ஒரு இஞ்சி கூட. அதனாலதான் மாணிக்கவாசகர் தேசமெல்லாம் புகழ்ந்த ஆடும் கச்சி திருவேகம் பண்ணுவார். தேசமெல்லாம் புகழ்ந்த ஆடும் கச்சி திருவேகம் பண்ண செம்பர் கோயில் வாடி என்பது திருப்பூர் சொன்னார். அதனாலே இடையோசி முலையாழ்வாகன் கருணையால் எவர்க்கும் அவ்வூரு இடை அவ்வூரிடை இடையூறு ஒன்று இன்றி முத்தி வீடு எளிதின். அதனாலே அங்கே இடையூறு எதுவும் இல்லாமல் முத்தி எளிதாக கொடுக்கிறார். காஞ்சிபுரத்தில் காசியின் இறப்ப முத்தி, காசியிலே இறப்பு. ஒரு ஒரு வளவர் பாடிய முன்னாடி காசியிலே இறப்பதனார் பயன் ஒன்று இல்லைன்னு ஒருத்தர் ஒன்று, இது எப்படி காசியிலே இறப்பதனார் பயன் ஒன்று இல்லை, காசாயம் தரிப்பது ஒரு வேஷமேயா. ஒரு வேஷம் தானே இது, ஆற்று உடை அவ்வளவு தானே. காசாயம் தரிப்பது ஒரு வேஷமேயா. பின்ன என்ன ஆசையினை வேறுடனே அறுக்க வேண்டும், அழியும் உடல் அபிமானம் அகற்ற வேண்டும். பேசுலையில் அழியாத பொருள் ஒன்று இல்லை, பெரியவர்க்கும் சிறியவர்க்கும் மரணம் ஒன்று. ஆறு ஜாகாம இருக்க, ரொம்ப பெரிய ஆளாருக்கும் ஜாகாம இருக்க, செத்தியாகணும். பெரியவர்க்கும் சிறியவர்க்கும் மரணம் உண்டு. பாசம் ஒரு சம்சாரம், அந்தியோடு பறந்தகலும் பறவை விளையாட்டேயாம. குடம்பை தனித்தொழிய புட்கடந்தற்று உடம்போடு உயிரினப்புனார் திருவள்ளுவர். குடம்பை தனித்தொழிய புட்பறந்தற்று, புல்லு பறந்துருச்சுன்னு வச்சுக்க, பறவை பறந்துருச்சு, குடம்பு எப்படி கிடக்கும்? ஒண்ணும் இல்லாம கிடக்கும். பறவை பறந்துருச்சு, குடம்பை தனித்தொழிய புட்பறந்தற்று உடம்போடு உயிரிடை நப்பு. இதாண்டா உடம்புக்கும் உயிருக்கும் நப்புனார் திருவள்ளுவர். பறவையும் பறவை இருக்கிற கூடும் போலன்னார், பறவையும் பறவை இருக்கிற கூடும் போல உடம்பு உயிர்னார். உயிர் பறவை, உடம்பு குடம்ப, கூடு கூடு குருவி, குருவி பறந்துருச்சுன்னா கூடு என்ன ஒண்ணு? உடம்பை தனித்தொழிய புட்பறந்தற்று உடம்போடு உயிரிடை நப்பு என்பது திருக்குறள். ஆகையினாலே இப்படி அன்பு ஒன்றாலே முத்தி அடையலாம், ஆசை உள்ளவரையும் முத்தி கிடைக்காது. ஆசையிலே இறப்பதனார் பயன் இல்லைன்னா இதெல்லாம் இருந்தா முத்தி கிடைக்கிறது ஆச்சரியம். இது இந்த குற்றங்கள் இருந்தால் முத்தி கிடைக்காது என்பது பொருள் அப்படின்னு அவர் பாடுறாரு. விளங்குதா? அது காசியில இருக்கிறவர்களுக்கு முத்தி உண்டு. விளங்குதா? அந்த மற்ற தொந்தரவுகள் அங்கே காசி காஞ்சிபுரத்துல இல்லை, காஞ்சிபுரத்துல எளிதாக கிடைக்கும். அவ பூஜை பண்ணி என்ன பண்ணி இருக்கிறான்னா, எல்லாம் கேட்டு வச்சிருக்கா, எங்க பிள்ளைக வந்து பூஜை பண்ணு, உன்னை கும்பிடும், அந்த பிள்ளைகளுக்கு குத்தம் செஞ்சாலும் நீ பொறுத்துக்கணும், அதுகளுக்கு வேண்டியதெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சிருக்கா. எங்க? காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரத்துல 32 தர்மங்களை செய்து அப்ப வரங்கள் எல்லாம் கேட்டு வச்சிருக்கான். என் பிள்ளைக வரும், எல்லாம் வந்து அப்படி அப்படித்தான் இருக்கும், நல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அது வந்து பூஜை, ஆமா, அதுகளுக்கு கேட்கறதெல்லாம் நீ கொடுத்தாகணும்னு கேட்டு வச்சிருக்கா. அரும்பொருள் துணிந்து சிந்தை மாசிதீர் முனிவர் கோமான் விரைந்துமான் ஆக்கரோடும் தேசினால் திசை போம் காஞ்சி, தேசியினால் திசை போங்காது. அதான் தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடுங்கச்சிங்கிறத சொல்றாருங்க. தேசினால் தேசம்னா புகழ், தேசினால் திசை போகும் காஞ்சி திருநகர் அடைந்தான். காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாரு. புகழ் திகழ் சிவகங்கை ஆடி காஞ்சிபுரத்துக்கு சிவகங்கையில ஆடினாரு. தேமலர் உருமா மூல பகவானை வழிபாடாற்றி திகழ் சிவ கங்கை ஆடி சிவகங்கையை தீர்த்தத்துல ஆடினாரு. அதுக்கு மேல மாமூலம் மாமரத்துக்கு அடியில் இருக்கிற பகவானை வழிபாடாற்றி மாமரத்துக்கு அடியில் இருக்கிறார் அல்லவா, மரத்துக்கு அடியில் இருக்கிறது சுகம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நாவல் மரத்துக்கு அடியில் இருக்கிறார் இல்ல, அது மாதிரி கல்லால மரத்துக்கு அடியில் இருந்தாலும் அங்க சொன்னாரு, அங்க குருந்த மரத்துக்கு அடியில் இருந்தாலும் அங்க சொன்னாரு, இங்க மாமரத்துக்கு அடியில் இருக்கிறார். ஆகையினாலே இப்படி மாமூலத்துல இருக்கின்ற பகவானை வழிபாடாற்றி மஞ்சள் நீர் நதியின் பாங்கர் மஞ்சள் நீர் நதியின் இருக்குது ஒண்ணும் நிகழ்மணி கண்டநாத நெடுந்தக நிறுதி வைப்பில். அதனால மணிகண்ட என்கின்ற பகுதியிலே நிறுதி திக்கிலே தகவினால் இழைத்து சார்ந்தார் சார்வினான் தன்னை தாபித்து. இழைத்து சார்ந்தவர்களுக்கு சார்வாக இருக்கிறவன் நல்ல விளங்குதா, இழைத்து சார்ந்தவர்களுக்கு சார்வாக இருக்கிறவன். அட களைச்சு போனவனுக்கு ஆதரவு கொடுக்கிற இவ்வளவு இழைப்பு களைப்புன்னு வச்சுக்கப்ப, அப்படி களைப்பாக சென்றவர்களுக்கு அவன் ஆதரவு கொடுத்து களைப்பை நீக்குவன். சார்ந்தாரை காப்பவன் அதான் சார்ந்தாசாயம். சார்ந்தாரை அடுத்தவர்களை காப்பவன், சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடநாதர் சிவஞானபோதம். அதனாலே தகவினால் இழைத்து சார்ந்தார் சார்வினான் தன்னை தாவித்து. தாவித்தனா சிவலிங்க பிரதிஷ்டை, சிவலிங்க பிரதிஷ்டை, சிவலிங்க பிரதிஷ்டை தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நிறைய செய்திருக்கிறார். சிவலிங்க பிரதிஷ்டை நிறைய பண்ணியிருக்கிறார். அதனாலே சிவாகம விதிப்படி பிரதிஷ்டை பண்ணிருக்கிறார். அப்படி பண்ணி விதியுடி பூசையாற்றி விதியினால் இடவல்லார் விரும்பு நல் விளக்கு தூபம் விதியினார். விதி என்ன, தலைவி 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 ஆகம விதிப்படி தலைவிதி இருந்தாத்தான் தலையில எழுதிருந்தாட்டான் இவன் ஜவுஷ பண்ணுவான்னு ஆகம படி. சோதர சாஸ்திரத்துல சாதகலங்காரம் போற நூல் அதுல அந்த ஆசிரியர் பாடுறாரு, ஆடும் பத்தாம் மதிமன் சுவருடன் ஆடும் பத்தாம் அதிபன் சுகரன் கூடி மற்றொரு பாலுற்ற கொற்றவர் நீடி நிற்க நிரந்தர அன்புடன் தேடியே சிவபூஷைகள் செய்வன் என்று பாடுறார். பத்துக்கதிபதி ஆகிய லக்கினத்துக்கு பத்துக்கதியான கிரகம் பத்து குடையவர் சுபக்கரங்களோடு கூடி சுபர்கள் சூழ நின்றாள் பக்கத்திலேயும் சுபர்கள் இருக்கணும் அப்படி இருந்தா அவன் சிவபூஷம் பண்ணுவான். பத்தாம் இடம் தான் இந்த கர்மத்துக்கு ஸ்தானம், கர்மஸ்தானம். கர்மம் என்ன புரியுதா, சத்கர்மம் துஷ்கர்மம். நம்ம செய்யறதெல்லாம் என்ன கர்மம், சத்கர்மம். அந்த கர்மாதிபதி சுபக்கரங்கள் சத்கர்மத்தை செய்வான், பாவக்கரங்கள் துஷ்கர்மத்தை செய்வான். விளங்குத, அதனால இப்ப நமக்கு எல்லாம் பத்தாம் பாவாதி சுபக்கரத்தோட கூடி இருக்கிறான். அதனாலதான் சத்கர்மம் செய்யணும், தேடியே சிவ பூஷைகள் செய்யும். பூஷை தேடித்தானே ஆகணும், ஒன்னா ரெண்டா தேடணும், காலையில இருந்து தேடிக்கிட்டே இருக்க வேண்டிய. அதனாலே அப்படி விதியுடை பூசையாற்றி விளைதக துதிக்கும் காலை, யார அவன் விருப்பப்படும்படியாக இவர் துதித்தார்னார். விளையன விருப்பம் சிவருமான் விருப்பப்படும்படியாக பிரியப்படும்படியாக இவர் துதி செய்தார். துதி என்ன புரியுதா, தோத்திரம் அர்ச்சனை மலராலே, அர்ச்சனை அர்ச்சனை மலர்னாலே செய்யறது வடமுடி மந்திரங்களாலே தோத்திரம். காலகாலன் நீ காலாதீதன் நீ நாதனாக இருப்பவன் நீ நாளம் கடந்தவனாக இருப்பவன் நீ எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிறவன் நீ எல்லாரையும் ஆக்குகிறாய் எல்லாரையும் காக்கிறாய் எல்லாரையும் அழிக்கிறாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் எழுதுவாய் போக்குவாய் என்ன ஊப்பான் அப்படின்னு அப்படி தோத்திரம் புகழ்ந்து பேசுறோம். தோத்திரத்துக்கு எல்லாருமே மயங்க வேண்டாம்னு சொல்றாங்க எப்படின்னு தெரியல உங்களுக்கு. அப்படி தோத்திரத்து தோத்திரத்துக்கு மனுஷன் மயங்குறான்ல, சத்தி வேலை பேர் உண்டாரு பெரிய தர்மவான் அளவே இல்ல. அவரு ரொம்ப பெருமை உடைய அவரு கையில இருந்தா கர்ணன் கர்ணன் அள்ளி கொடுத்துருவாரு. அப்படின்னா எப்படியாவது கொடுக்கலாம், இவ்வளவு சொல்றானேன்னு கொடுக்கலாம் மனசு வந்து. அதனாலே அப்படி தோத்திரத்தாலே புகழ்ந்து பேசுது. அப்படி துதிக்கும் காலை அந்த வேளையிலே மதி பொதி சடில மோலி வரதனும் மகிழ்ச்சி பொங்க மதியை புதிந்திருக்கிறான்ல சடிலத்துல சடையில, அவன் வந்து மகிழ்ச்சியாகி எதிரெழுந்தருள காட்சி தந்தான். அப்படி காட்சி தந்து வேண்டும் வரம் அவன் இயம்புகின்ற, என்ன வரம் வேணும்னு கேட்டார் வியாச முனிவர்கிட்ட. முதல்வரும் காதல் நீடி முனிவரன் வேண்டுகிறார், அதற்கு மேல வேண்டுகிறார், வரம் வேண்டுகிறார் வியாச முனிவர். ஐயனே இழைத்து சார்ந்தேற்கு அரும்பெற சார்வாம் இந்த தெய்வலிங்கத்து நாளும், ஐயனே இழைத்து சார்ந்தேற்கு இழைத்து தளர்ந்து சடையவனே தளர்ந்தேன் என்கிறான் என்னை தாங்கிக் கொள்ளுதான். இழைத்து சார்ந்தேற்கு அரும்பெறல் சார்வாம் இந்த தெய்வலிங்கத்து நாளும் செழித்து வீற்றிருந்து, இந்த லிங்கத்திலே எப்போதும் எழுந்திருக்கும் ஞாலம் உய்வகை அவரவர்க்கு வேட்டன உதவாய். இந்த லிங்கத்துல வந்து பூஜை பண்ணுகின்றவர்கள் கேட்கின்ற வரங்களை எல்லாம் நீ கொடுக்கவும், புழுவாய் புறக்கணும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரந்தரல் வேண்டும் இந்த வையகத்தை தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய் என்று சொல்லுகிறார் அல்லவா. உன்னை வந்து தொழுகின்றவர்களுக்கு இங்கு இருந்து இறங்கி அருள் செய், அது போல
அவர் அவருக்கு வேட்டன உதவாய் இருந்தால் மெய்வகை பத்தி நான் ஏற்க அருள் இவை வேண்டும் என்றான்.
உன்னுடைய திருவடியிலே உண்மையான பத்தி அடியனுக்கு வேணும்னு கேட்டார், பக்தி வேணும்னு கேட்டார், பக்தி வேணும்னு கேட்டார் யாரு வியாஜ முனி.
அவ்வரம் முழுவதும் அந்நாள் வியாதனு கருளி எங்கோன் பவனீர் உலகம் போற்ற பைத்தபாம்பல்கூர் செங்கல் குவை வாய் களவ கொங்கு கொலவரை பிடியினோடும் செவ்விதின் வியாத சார்ந்தார் சிதயமாலிங்கத்துற்றான்.
அப்படி வரத்தை தந்து விட்டு உமாதேவியுடன் லிங்கத்தில் எழுந்தருடி இருக்கிறான்.
முழுதுணர் கேள்வி சார்ந்த வியாதனே,
முழுதையும் உணர்ந்தவன் உயர்ந்த கேள்வியை கேட்டவன், வேதம் முதலாகிய நூல்களை நன்கு உணர்ந்தவன், அவருடைய சிஷியர் தானே சூதமுனிவர், அவர்தானே நைவிசாரணித்து முனிவர்களுக்கு 18 புராணமும் சொன்னார்னு வருது, அவருடைய சிஷியர் அப்படின்னு அவர் எப்படி கேள்வி சார்ந்த முனிவன்.
வியாதனே முறைமை மாறி பழுது பூண்டி இவ்வாறு எல்லப்பட்டன் அவனே முறை தவறி
இப்படி திருமாலை பரம்பொருள் என்று சொல்லி இப்படி தண்டனைக்குள்ளான.
எண்ணில் அன்னோ வழுவது நூல் ஒன்றானு உள்ளவாறு உணர மாட்டா இழுதையோர் தெளிவர் கொல்லோ இருவரு கரியான் உண்மை.
அதனாலே நூல்களாலே உணர முடியாது, நூல்களாலே உணர முடியாது, அவனுடைய அருள் இருக்கவும்
உள்ளவாறு உணர மாட்டா இழுதாயோர் தெளிவர் உள்ளோ.
அதனால உள்ளவாறு உணராதவர்கள் இருக்கிறார்களே, நூலை படித்து கூட உள்ளவாறு உணராதவர்கள் இருக்கிறார்கள்வா, எங்க போய் உணர போறான். அவன் மதமே பெருசு, அவன் தெய்வமே பெருசு, அவன் கொள்கையே பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அது பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இதனுடைய உண்மையை தெரிஞ்சுக்க மாட்டான். வேதமே முதல் யாவையும் உணர்கினும் மேல ஆதிவானவன் கரைமிடற்றதை என அறியா பேதை மக்களதும் உணர்வன பேர்ந்து அடைகின்ற சீத நீரெல்லாம் தெளிதல் என்றாயது சிறிதம் என்பது கந்தபுராணம். அதனாலே திருவருள் இருக்கவனும் நூல்களை படிக்கவனும் ரெண்டு இருந்துருச்சுன்னு வச்சுக்க கேட்க வேண்டியது, மார்க் இருந்து மந்திரி சிபாரிசு இருந்தா வேலை கிடைச்சிட மாதிரி விளங்குதா. அதனால திருவருள் இருக்கவனும் சிவஞான நூலை படிக்கணும். அதனால நூல்களை கற்றுக்கொண்டே இருக்கணும், நூல்களை கற்றுக்கொண்டே இருக்கவனும் கேட்டுக்கொண்டே இருக்கவனும், அப்பத்தான் புத்தி மாறாம இருக்கும், இல்லைனா மாறி போகும், இல்லைனா தொடர்பு இல்லைன்னா மாறி போகும். கொஞ்ச நாள் விட்டு போச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் பங்காளி வந்தான்னு வச்சுக்க, எல்லாம் போச்சு, எல்லாம் காலி தான். அப்புறம் இருக்கிற ஞானம் காலி, அப்புறம் இருக்கிற ஞானம் காலிதான், அப்புறம் இவன் காலிதான், அப்புறம் காலிதான், அப்புறம் காலி. அதனாலே சிவஞானத்துக்கு ஏதுவாக இருப்பது சிவஞான நூல்கள். அப்படி இந்த சார்ந்த ஆசைய படலத்தில் இப்படி வியாச முனிவருக்கு சிவபெருமான் அருள் பண்ணிய இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகிறாரு. இப்படலத்துள் கூறப்பட்ட வரலாறு பரம்பொருளாவார் சிவபெருமான் ஒருவரே என்னும் உண்மையை முதலாக கொண்டு ஏனை திருமால் முதலிய யாவரும் உயிர் வர்க்கத்துட்பட்டவரே என்பதும்,
திருமாலும்பதனால உயிர் வர்க்கங்கள் தான். எல்லா நூல்களையும் நன்கு பயின்றார்க்கும் இறைவன் திருவருள்வள் திருவருள் இல்வழி உண்மை அறிய வாராது என்பதும்.
நிறைய படித்தாலும் திருவருள் இல்லையால் கற்றும் சிவஞானம் இல்லா கருதிகள் அப்படிம்பாரு திருமூலர். கற்றும் சிவஞானம் இல்லா கருதி மூதேவி என்பதும்,
இறைவன் திருமுன்பில் பொய் கூறுதல் அதிபாதகமாய் இம்மையிலே வந்து வருத்து என்பதும், அப்பாதக இறைவனை வழிபடுதல் ஒன்றாலே நீங்கு என்பதும் ஆகிய உண்மைகளை விளக்கும் மற்றும் இந்த நூல் ஜெயிலில் கூறிய பொருள்களையும் ஆண்டாண்டு காண்க
என்று எழுதுகிறார். அதனால அதுக்கு மேல சத்ததான படலம்னு வருது. அதனாலே இப்படி சார்ந்தாசய பெருமான் மணிகண்டசத்துக்கு தென்மேற்கு சார்ந்தாசய பெருமான் அந்த சாமிக்கு சார்ந்தாசய பெருமான் திரு சத்ததான படலம்னு வருது. அது அடுத்த வாரத்துல சந்திப்போம், திருவருளே சிந்திப்போம். நம்ம பார்வதி புராணங்கள்லாம் வந்து சிவருமானை பரம்பொருள் என்று உணர்வதற்காக புலவர்களாலே அருளி செய்யப்பட்டது. அந்த என்ன வர்றது சாதாரண
மகமாயைகளைந்திட வல்லவிரான் மகமாயை களைந்திட வல்லவிரான் முகம் மாறு மொழிந்து மொழிந்தில அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே வரியார் கருங்கள்.